بسم الله الرحمن الرحيم.
إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها بث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. أنبكر يا نرمي شهودر خلي تايمار خلي شهودر خلي، அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய தீனை மார்க்கத்தை கற்று விளங்குகின்ற ஒரு சபையில் அவன் நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து வைத்திருக்கின்றான். இன்றைய நமது மார்க்க வகுப்பிலே தலைப்பாக பிரயாணத்தில் பேண வேண்டிய இஸ்லாமிய ஒழுங்குகள் வழிகாட்டல்களை பற்றி குர்ஆனிலிருந்தும் சுன்னாவிலிருந்தும் உங்களுக்கு சில செய்திகளை நான் நினைவூட்ட ஆசைப்படுகின்றேன். அன்புக்குரிய என் அருமை சகோதரர்களே, பிரயாணம் என்பது மனித வாழ்வில் தவிர்க்க முடியாத ஒன்றாகும். பிரயாணங்கள் பல நோக்கங்களுக்காக பல நோக்கங்களின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படும். ஒருவர் ஹஜ்ஜை உம்ராவை நிறைவேற்றுவதற்காக மேற்கொள்கின்ற பயணங்கள், மஸ்ஜிதுன் நபவியை ஜியாரத்து செய்வதற்காக மேற்கொள்கின்ற பயணம், அதேபோன்று மார்க்க கல்வியை தேடி மேற்கொள்கின்ற பயணம், தனது இரத்த உறவினர்களை தரிசிப்பதற்காக ஒருவர் மேற்கொள்கின்ற பயணம், அதேபோன்று வேறு உலகியல் நோக்கங்கள், வியாபார நோக்கங்கள், இப்படி பல நோக்கங்களில் பயணங்கள் மேற்கொள்ளப்படும். அதில் நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு குறிப்பிட்டது போன்று அல்லாஹ்விடத்தில் மிகவும் சிறப்பை பெறுகின்ற பயணங்கள் இருக்கின்றன. அதேபோன்று அவரவருடைய நீயத்துக்கு ஏற்ப அதனுடைய சிறப்புகள் அமையும். அந்த அடிப்படையிலே ஒருவர் ஒரு பயணத்தை மேற்கொள்வதற்கு முன்னால் சில பொழுதுகளில் அவருக்கு முடிவு செய்ய முடியாமல் ஒரு தடுமாற்றம் இருக்குமாக இருந்தால் அவர் இரண்டு ரகாத்துகள் இஸ்திஹாரா தொழுது கொள்ளலாம். இரண்டு ரக்காத்துகள் இஸ்திஹாரா தொழுது அல்லாஹ்விடத்தில் அவர் மேற்கொள்ளப் போகின்ற அந்த பயணத்தை பற்றி ரப்பிடத்திலே முறையிட்டவராக, அதில் உள்ள ஹைர்களை தேடியவர்களாக, ஷர்களை விட்டு பாதுகாப்பு தேடியவராக அவருக்கு பயணத்தை மேற்கொள்ளலாம். அதேபோன்று பிரயாணத்தில் அவர் தனக்கு ஒரு சாலிஹான ஒரு நண்பரை, ஒருவர் தனக்கு பிரயாண தோழராக எடுத்துக்கொள்ளுதல் தேவை ஏற்படுகின்ற போது, அபூதாவுதில் பதிவாக இருக்கக்கூடிய செய்தி, அபு சயீத் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத்து செய்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லா துஸாஹிப் இல்லா முஃமினன், நீங்கள் தோழமை கொள்ள வேண்டியது நட்பு கொள்ள வேண்டியது ஒரு மூமினைத்தான். ஒரு மூமினுடன் தான் நீங்கள் தோழமை கொள்ள வேண்டும். எனவே நாம் ஒரு மூமினான சாலிஹான் ஒருவரை அந்த பிரயாணத்துக்கு நமக்கு தோழமைக்காக நாம் ஏற்படுத்திக் கொள்ளுதல். அதே போன்று சொல்கிறார்கள், வலா யாக்குல் தஆமக இல்லா தகியும், உங்களுடைய உணவை அல்லாஹுவை அஞ்சுகின்ற ஒரு முத்தகையை தவிர வேறு யாரும் உண்ணக்கூடாது என்றும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இவைகள் வந்து முற்றுமுழுதாக உள்ள தடைகளாக நாம் விளங்கக்கூடாது. இதை சில பொழுதுகளை நீங்க எடுத்தீங்கன்னா அப்படி அல்லாதவர்களுக்கும் மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. ஆனால் இந்த விடயங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும். இவைகள் சிறப்பென்ற அடிப்படையிலே வரும். அதேபோன்று ஒருவர் பிரயாணத்தை மேற்கொள்ளும் போது அவர் தனியாக அந்த பிரயாணத்தை மேற்கொள்வது சம்பந்தமாக நபி அவர்கள் கூறிய ஒரு எச்சரிக்கையை பொறுத்தவரையில் புகாரியில் பதிவாக இருக்கிறது. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத்து செய்கிறார்கள், லவ் யஅலமு அன்னாஸு மா ஃபில் வஹ்தத்தி மா அலமு மா ஸார ராகிபு பிலைலின் வஹ்தஹ். அதாவது தனிமையில் பயணம் செய்வதில் உள்ள நான் அறிந்திருக்கக்கூடிய சிரமங்களை மக்கள் அறிந்திருப்பார்கள், அறிவார்கள் என்று சொன்னால் எந்த ஒரு மனிதரும் இரவில் தனியாக பயணம் செய்ய மாட்டார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். எனவே ஒருவர் தனக்கு ஒரு தோழமையை ஏற்படுத்திக் கொள்வது என்பது சிறந்தது. அதேபோன்று இரவு நேரத்தில் பயணங்கள் மேற்கொள்ளும் போது அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் கட்டாயப்படுத்தி சொல்லியிருக்கிறார்கள். இது கட்டாயம் வலியுறுத்தப்பட்டது என்பதல்ல, இது சிறந்தது என்பதை இந்த ஹதீஸை நாம் விளங்கும் போது இந்த அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும். அதேபோன்று என் அருமை சகோதரர்களே, ஒருவர் ஒரு பிரயாணத்தை மேற்கொள்ளும் போது தனக்கு உபதேசம் செய்யுங்கள், தனக்கு வசியத்து செய்யுங்கள் என்று கேட்பதும் நபித்தோழர்களிடம் காணப்பட்ட ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத்து செய்கிறார்கள், ஒரு மனிதர் அல்லாஹுடைய ரசூலிடம் வந்து, யா ரசூலல்லாஹ், நான் ஒரு பிரயாணத்தை மேற்கொள்ளப் போகின்றேன், எனவே எனக்கு வசியத்து செய்யுங்கள் என்று கேட்கிறார். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அலைக பித்தக்வல்லாஹ், நீர் அல்லாஹுவை பயந்து கொள்ளுவீராக, உமது பிரயாணத்தில் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்வீராக என்று சொல்கிறார்கள். சில பொழுதுகள் நீங்க எடுத்தீங்கன்னா பலருடைய பயணங்கள் பாவமே அடிப்படையாக கொண்டிருக்கிறது. அவர்கள் பயணிப்பதே பாவத்துக்காக, பாவங்களை செய்வதற்காக. இது கூடாது. ஒரு பாவத்தை செய்வதற்காக அல்லது பாவமான சூழல்கள், பாவங்கள் நிறைந்த இடங்களுக்கு ஒருவர் பயணிப்பதை விட்டு தன்னை காத்துக் கொள்ள வேண்டும். அப்படியான இடங்களுக்கு பயணிப்பது என்பது அவரை அறியாமலேயே பாவத்தில் வீழ்வதற்கு காரணமாக அமைந்துவிடும். எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு செய்த உபதேசம் தக்வாவை தான் உபதேசம் செய்தார்கள். நீர் அல்லாஹுவை பயந்து கொள்வீராக. பயணம் என்று வரும்போது அதில் தனிமை இருக்கும். அவருக்கு அறிமுகமானவர்கள், அவருடைய ஊரை சார்ந்தவர்கள் அங்கு இருக்க மாட்டார்கள். ஷைத்தான் அதை சாதகமாக ஆக்கி அவரை பாவத்தை தூண்டச் செய்வான். இப்படியான நிலைகள் எல்லாம் உருவாகும். அதே போன்ற நறுமை சகோதரர்களே, அதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்கள் ஒவ்வொரு உயர்வான பகுதியை நோக்கி பயணிக்கும் போதும் தக்பீர் சொல்லுங்கள் என்பதையும் சொல்கிறார்கள். அவர் அந்த இடத்தை விட்டு சென்றதன் பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். அவருடைய பயணம் எளிதாக அமைவதற்கு அவருக்காக துஆ செய்தார்கள் என்பதை நாம் இப்னு மாஜாவில் இந்த செய்தியை பார்க்கிறோம். அதேபோன்று அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, ஒரு பயணியை நாம் வழி அனுப்பும் போது மார்க்கன் நமக்கு காட்டி தந்த வழிமுறைகளில், அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த அளவுக்கு கவனம் செலுத்துவாங்க என்று சொன்னா, அவர்களை எந்த அளவு தொலைவுக்கு சென்று அவர்களை வழி அனுப்பிவிட்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க, கவனம் செலுத்துவாங்க. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு யமனுக்கு அனுப்பும் போது ரசூலுல்லாஹ், அதாவது எவ்வளவு தூரம் நடந்து வருகிறார்கள், முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்கள் ஒட்டகத்தின் மீது அமர்ந்து பயணிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்தவர்களாக அவர்களை வழி அனுப்புவதற்கு வெகு தூரம் வருகிறார்கள், பல செய்திகளை உபதேசம் செய்தவர்களாக, போதனை செய்தவர்களாக வருகிறார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே ஒரு பயணியை நாம் வழி அனுப்புவதல் என்பதும் மார்க்கம் காட்டிய ஒரு உயரிய வழிமுறை. அது மாத்திரமல்லாமல் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதாவது அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை எப்படி எந்த வார்த்தைகளை சொல்லி வழி அனுப்பி வைத்தார்களோ அந்த வார்த்தைகளை சொல்லி உண்மை வழி அனுப்பி வைக்கிறேன் என்று சொல்லி ஒரு தோழருக்கு சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு, அஸ்தௌதி உல்லாஹ தீனக் வ அமானதக் வ ஹவாதிம அமலிக்கென்று சொல்கிறார்கள். அதாவது உனது தீனை, அதே போன்று உனது அமானிதத்தை, உனது அமல்களுடைய முடிவை நான் அல்லாஹுவிடம் ஒப்படைக்கிறேன், அல்லாஹுவிடம் ஒப்படைக்கிறேன். அல்லாஹுடைய பாதுகாப்பு உமது பயணத்தில் உமக்கு, உமது தீன்ல, அதே போன்று உமது அமானிதம், அதே போன்று உமது நற்கருமங்கள் அனைத்திலும் இருக்கட்டும் என்று ஒருவர் சொல்வதென்பது நபி வழியிலே உள்ளதாகும். அஸ்தவுதி உல்லாஹ தீனக் ஒ அமானத்தக் ஒஹவாத்தி மாமலி. போய் நினைச்சு பாருங்க, இதை எத்தனை பேர் நாம் இந்த வழிமுறையை பேணுகிறோம். இப்படி ஒரு வழிமுறை மார்க்கம் சொல்லித் தந்திருக்கிறது என்று நம்ம எத்தனை பேருக்கு தெரியும். அதே போன்று அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, அதற்கு அவர் பதிலாக அந்த பயணி சொல்ல வேண்டியது, அதே போன்று நாம் உண்மையும் யாரிடம் ஒப்படைக்கிறேன் என்று சொன்னால் அல்லாஹ்விடம். அவனிடம் ஒன்று ஒப்படைக்கப்பட்டால் ஒருபோதும் அது வீணாகிவிட மாட்டாது. அவனுடைய பாதுகாப்பு அவ்வளவு முழுமையானதாக அவனுடைய பாதுகாப்பு இருக்கிறது. இதை ஒரு பயணி கூற வேண்டும் என்ற செய்தியை நாம் சஹீஹுல் ஜாமியிலே பார்க்கின்றோம். அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்கின்ற செய்தி. அதேபோன்று என் அருமை சகோதரர்களே, ஒரு பிரயாணத்தில் மூவராக ஒரு பிரயாணத்தை மேற்கொள்கின்ற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதில் ஒருவரை அவர்கள் தலைமை பொறுப்புக்கு ஒருவரை ஆக்கிக் கொள்ளட்டும், ஒருவரை நியமித்துக் கொள்ளட்டும் என்ற செய்தி அபூதாவுதிலே பதிவாக இருக்கிறது. அபு சயீதுல் குதிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். அப்ப எனவே நாம் மூவராக பயணம் செய்கின்ற போது ஒருவரை நாம் பொறுப்பாக்கிக் கொள்வது என்பது பயணத்துடைய சகல விடயங்களுக்கும் உதவியாக இருக்கும். சில பொழுதுகளில் பாத்தீங்கன்னா வீண் பிரச்சனைகள் வரும் பிரயாணத்தில். ஏன்? நாம் இந்த வழிமுறைகளை, நடைமுறைகளை பேணாத காரணத்தால். இப்படி ஒரு வழிமுறை மார்க்கம் நமக்கு காட்டியிருக்கிறது, இதை பேணுவோம் என்று சொன்னால் சில நேரம் வீணான பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்கு அது காரணமாக இருக்கும். அதேபோன்று பயணத்தில் நாம் கவனிக்க வேண்டிய மற்றும் ஒரு சுன்னா வழிமுறை என்னவென்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓடு நாம் பிரயாணத்தில் இருந்தோம். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அதாவது நாம் மேட்டு பகுதியை நோக்கி நமது வாகனம் பயணிக்கும் போது நாம் கப்பர்னா தக்பீர் சொல்வோம், அல்லாஹு அக்பர் என்று நாம் சொல்வோம், அல்லாஹு அக்பர் என்று நாம் சொல்வோம். அதே போன்று கீழான பகுதியை நோக்கி வாகனம் பயணிக்கின்ற போது நாம் சுபஹான் அல்லாஹ், சப்பஹ்னா சுபஹான் அல்லாஹ் என்று சொல்வோம். இந்த செய்தி புகாரியிலே பதிவாக இருக்கிறது. இதெல்லாம் வழிகாட்டல்கள், மார்க்கத்துடைய வழிகாட்டல்கள் என்பது நாம் சில குறிப்பிட்ட பகுதிகளோடு சுருக்கிவிடாமல் பிரயாணத்தில் இவ்வளவு வழிகாட்டல்களை நமக்கு மார்க்கம் தந்திருக்கிறது. அப்ப இவற்றை பேணுபவர்களாக நாம் இருக்க வேண்டும். இன்னும் ஒரு செய்தியில் நீங்கள் புகாரியிலே பார்க்கலாம், அபு மூசல் அஷரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது ஒரு பிரயாணத்தில் நாம் இப்படி தக்பீரை, தஹ்லீலை நாம் இப்படி சப்தமிட்டு உயர்த்தி சொன்னோம். அப்படி சப்தமிட்டு சொல்கின்ற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்கள் உங்களுக்குள் சொல்லிக் கொள்ளுங்கள், உங்களுக்கு கேட்கக்கூடிய விதத்திலே சொல்லிக் கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு செவிடனையோ அல்லது தொலைவில் இருக்கக்கூடிய ஒருவனை அழைக்கவில்லை, மாறாக உங்களுக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கின்ற, உங்களுக்கு மிக சமீபமாக இருக்கின்ற, யாவற்றையும் செவியேற்கக்கூடியவனைத்தான் நீங்கள் அழைக்கிறீர்கள் என்று சொன்னார்கள். அப்ப எனவே அப்ப பிரயாணத்தில் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா தக்பீர் சொல்லும் போதும் சுபஹானல்லாஹ் அல்லாஹ் அக்பர் என்பதை சொல்லும் போது ஒருவர் தனக்கு கேட்கக்கூடிய அளவில் சொல்லிக் கொள்ள வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் நீங்க தல்பியாவை எடுத்து பாருங்க, தல்பியாவை சப்தமிட்டு சொல்லுங்கள் என்று அல்லாஹ் வஹியை அனுப்புகிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் அனுப்பி சொல்கிறான் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு, உங்களோடு உள்ள தோழர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் தல்பியாவை சப்தமிட்டு சொல்லுமாறு. அப்ப தல்பியா என்பது சப்தமிட்டு சொல்லப்பட வேண்டும். தல்பியா சப்தமிட்டு சொல்லப்படுவது போன்ற எல்லா திக்ர்களுக்கும் அது அளவுகோல் அல்ல. ஏனைய திக்ர்கள் என்ன சொல்றாங்க, நீங்கள் உங்களுக்கு கேட்கக்கூடிய அளவில் தான் சொல்ல வேண்டும் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். அதே போன்ற நறுமை சகோதரர்களே, நாம் அந்த பிரயாணத்தை மேற்கொள்கின்ற போது நாம் ஓத வேண்டிய துவாக்கள், பிரார்த்தனைகளை நாம் எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால், அதாவது ஒரு முறை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பிரயாணத்துக்கு, அவர்கள் ஒரு பயணத்தை மேற்கொள்வதற்காக வாகனத்தை கொண்டு வருமாறு சொல்கிறார்கள். அந்த வாகனத்திலே அவர்கள் தனது காலை வைத்து ஏறுகின்ற போது அவர்கள் பிஸ்மில்லா என்று சொன்னார்கள். பிஸ்மில்லா என்று சொன்னவர்களாக அதிலே ஏறி அமர்ந்துவிட்டு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார்கள். அதன் பிறகு சுபஹானல்லதி ஸஹர்லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன். அதன் பிறகு அல்ஹம்துலில்லாஹ் என்று மூன்று முறை சொல்கிறார்கள். அல்லாஹு அக்பர் என்று மூன்று முறை சொன்னார்கள். பிறகு சுபஹானக இன்னி வலம்து நஃப்ஸி ஃபக்ஃபிர்லி ஃபஇன்னஹு லா யக்ஃபிரு ஸ்னூப இல்லா அன்த். அதன் பிறகு அவர்கள் புன்முறுவல் பூத்தவர்களாக சிரிக்கிறார்கள். அந்த நேரத்திலே அமீருல் மூமினின் அவங்க தான் ஆட்சியில் இருக்கக்கூடியவராக ஆட்சி பீடத்தில் இருக்கிறாங்க. அவங்களோட அழில அவனுக்கு கேட்கப்படுகிறது, ஏன் நீங்கள் சிரித்தீர்கள்? அப்போது சொன்னார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு செய்வதை நான் பார்த்தேன். அப்போது நான் அல்லாஹுடைய ரசூலிடம் அதற்குரிய காரணத்தை கேட்டேன். அவர்கள் சொன்னார்கள், அதாவது ஒரு அடியான் ஃபஃபிர்லி துனூபி என்று சொல்லி பிரார்த்திக்கின்ற போது, எனவே எனது பாவங்களை மன்னிப்பாயாக என்று ரப்பிடத்திலே அவன் கேட்கின்ற போது அல்லாஹ் ஆச்சரியப்படுகிறான், அல்லாஹ் வியப்படைகிறான். அதாவது எனது அடியான் என்னை தவிர அவனுடைய பாவங்களை மன்னிப்பவர்கள் வேறு யாரும் இல்லை என்பதை அறிந்து கேட்கிறான் என்று நினைத்து ரப்புல் ஆலமீன் வியப்படைகிறான். அந்த நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புன்முறுவல் பூத்தார்கள் என்ற செய்தியை நீங்கள் அபூதாவுதிலே பார்க்கலாம். எனவே இப்போது நாம் இந்த சொன்ன இந்த துஆக்கள் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, இதில் அதாவது பிஸ்மில்லா என்று சொல்லி அவர்கள் கால் வைத்து ஏறுகிறார்கள். அதன் பிறகு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்கிறார்கள். அதன் பிறகு சுப்ஹான அல்லதி சஹ்ஹர் லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன் என்று சொல்லிவிட்டு அல்ஹம்துலில்லாஹ் என்பதை மூன்று தடவை சொல்கிறார்கள், அல்லாஹு அக்பர் என்பதை மூன்று தடவை சொல்கிறார்கள். அதன் பிறகு சுப்ஹானக இன்னி வலம்து நஃப்ஸி, நீ தூய்மையானவன், நான் எனக்கே அநீதி இழைத்துக் கொண்டேன், எனவே என்னை மன்னிப்பாயாக, உன்னை தவிர மன்னிப்பவர்கள் வேறு யாரும் இல்லை என்று ஃபஃபிர்லி ஃபஇன்னஹு லா யக்ஃபிரு ஸ்னூப இல்லா அன்த் என்பதை ஓதினார்கள். அப்ப இதுவும் ஹதீஸிலே ஆதாரபூர்வமாக பதிவாக இருக்கிறது. அதேபோன்று மற்றொரு ரிவாயத்தை நீங்கள் பார்க்கலாம். அந்த ரிவாயத்திலே எப்படி வருகிறது என்று சொன்னால், மூன்று தடவை தக்பீர் சொன்னார்கள், அதன் பிறகு சுப்ஹான அல்லதி சஹ்ஹர லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன் அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ஃபி ஸஃபரினா ஹாதா அல் பிர்ர வத் தக்வா வ மினல் அமல் மா தர்தா அல்லாஹும்ம ஹவ்வின் அலைனா ஸஃபரனா ஹாதா வ அத்வி அன்னா புஉதஹ் اللهم انت الصاحب في السفر والخليفه في الاهل اللهم اني اعوذ بك من وعثاء السفر وكآبه المنظر وسوء المنقلب في المال والاهل نزل روايه الله والولد என்பதும் வருகிறது. அப்ப இந்த பிரார்த்தனை, இதில் மூன்று முறை தக்பீர் சொன்னவராக அல்லாஹ் பரிசுத்தமானவன், அவன்தான் இந்த வாகனத்தை இதை நமக்கு வசப்படுத்தி தந்தான். அவன் வசப்படுத்தி தரவில்லை என்றால் நமக்கு இதில் எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது. நாம் அவன் பக்கமே நாம் திரும்பவிருக்கிறோம். யா அல்லாஹ், நாம் உன்னிடம் இந்த பிரயாணத்தில் நன்மையை கேட்கிறோம், தக்வாவை கேட்கிறோம், நீ பொருந்திக் கொள்கின்ற அமல்களை நற்கருமங்களை கேட்கிறோம், எமது இந்த பயணத்தை நீ எளிதாக்கி விடுவாயாக, இதனுடைய தொலைவை சுருக்கி விடுவாயாக, அதேபோன்று இந்த பிரயாணத்தில் நீதான் எமக்கு பொறுப்பாளனாக பாதுகாவலனாக இருக்கிறாய், எமது குடும்பத்துக்கு நீதான் பிரதிநிதியாக இருக்கிறாய், இந்த பிரயாணத்தினுடைய சிரமங்களை விட்டு, அதேபோன்று மோசமான திரும்புதல்களை விட்டு, இவைகளை விட்டு எனது செல்வத்திலும் குடும்பத்திலும் இந்த நிலைகள் ஏற்படாமல் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்லி ஓதுவர். அதேபோன்று அவர் ஊர் திரும்பிவிட்டார் என்று சொன்னால் இதை திரும்ப சொல்லியவராக அதிகப்படுத்துவார். இதை நாம் திரும்பியவர்களாக, தௌபா செய்தவர்களாக, அவனை வணங்கியவர்களாக, எமது ரப்பை புகழ்ந்தவர்களாக நாம் திரும்புகிறோம் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள். எனவே நறுமை சகோதரர்களே, இது ஒருவர் பிரயாணத்தை ஆரம்பிக்கும் போது ஓதக்கூடிய பிரார்த்தனைகளில் துஆக்களில் இவைகள் வருகின்றன. அப்ப நாம் இதை மனநமிட்டு ஓதக்கூடிய அந்த பழக்கத்தை நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த வழிமுறையை நாம் பேண வேண்டும். அது மாத்திரமல்லாமல் பிரயாணத்தில் ஒருவர் தூங்குகிறார், ரசூலுல்லாஹ்வுடைய தூக்கம் பிரயாணத்தில் எப்படி அமைந்தது என்பதை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, முஸ்லீம்ல பதிவாக இருக்கக்கூடிய செய்தி, அபு கதாதா ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரயாணத்தில் இரவு நேரத்தில் அவங்க தூங்க நினைத்தாங்கன்னு சொன்னா, இல்தஜா அலா யமீனி, அவர்கள் தனது வலது பக்கமாக திரும்பி நசிவார்கள், அவர்கள் தூங்குவார்கள். அதே நேரத்தில் ஃபஜ்ருக்கு கொஞ்சம் முன்னால் ஃபஜ்ருடைய நேரம் நெருங்கி இருக்கிறது, அப்படி சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹி அவர்கள் தூங்குவார்கள் என்றால் என்ன செய்வாங்கடா, ரசூல் இப்படி என்ன செய்வாங்கடா, தனது முழங்கை இப்படி குத்தியவர்களா பூமியில, தனது இந்த இதில் வந்து தனது கண்ணத்தை வலது கண்ணத்தை வைத்தவர்களாக தூங்குவார்கள், அப்படி என்ற செய்தியை நாங்கள் முஸ்லீம்ல பார்க்கிறோம். அப்ப இப்படியே ரசூலுல்லாஹி தூங்குவாங்கடா, ஃபஜ்ருடைய நேரம் நெருங்கி விட்டது, அந்த தொழுகை தவறிவிடக் கூடாது என்பதற்காக ரசூலுல்லாஹி என்ன செய்வாங்க, இப்படி தூங்குவாங்க என்பதை பாக்குறோம். இன்று நீங்க பாத்தீங்கன்னா அந்த கவலை எல்லாம் கிடையாது, என்ன செய்யறது, தூங்குறதுதான். சில அதுக்கு சில நியாயங்களை வேற வச்சுக்கிறாங்க, என்ன ஃபஜ்ருக்கு வரணும்னா லேட்டாகி தூங்கினா ஏதோ ஸ்பெஷல் அனுமதி இருக்கிற மாதிரி சிலவங்க சொல்றாங்க. எனவே நறுமையான சகோதரர்களே, இது ரசூலுல்லாஹுடைய பிரயாணத்துடைய வழிமுறையாக இது இருக்கிறது. அதே போன்று ரசூலுல்லாஹ் பிரயாணத்தில் சஹருடைய நேரத்தில் ஒரு துவா ஓதுவாங்க. சஹருடைய வேலை ரசூலுல்லாஹ் பிரயாணத்தில் இருக்கும் போது சஹருடைய நேரத்தில் என்ன துவா ஓதுவாங்க என்பதை அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறாங்க, முஸ்லீமில் பதிவாக இருக்கிறது. சம்மஅ ஸாமிஉன் பிஹம்தில்லாஹி வஹுஸ்னி பலாயிஹி அலைனா ரப்பனா ஸாஹிபனா وافضل علينا عائدا بالله من النار என்ற இந்த துஆ, அதாவது அல்லாஹ்வை புகழ்ந்தவர்களாக, அல்லாஹ்வுடைய நல்லதை, அதேபோன்று அல்லாஹ் எம்மை பாதுகாப்பானாக, சிறந்ததை எமக்கு வழங்குவானாக, அதேபோன்று நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுகின்ற இந்த பிரார்த்தனை ரசூலுல்லாஹ் பிரயாணத்தில் இருக்கும்போது சஹருடைய நேரத்தில் செய்வார்கள், இதை ஓதுவார்கள். அதேபோன்று நறுமை சகோதரர்களே, நாம் பிரயாணத்தில் இருக்கும் போது ஏதாவது ஒரு இடத்தில் நாம் வாகனத்தில் இருந்து இறங்கினால் அந்த இடத்திலும் ரசூலுல்லாஹ் நமக்கு ஒரு துஆவை கற்றுத் தந்தார்கள். பிரயாணத்தில் நீங்க ஒரு இடத்துல தேவைக்காக இறங்குறீங்க, வாகனத்தை விட்டு இறங்கினால் அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தந்த அந்த பிரார்த்தனை முஸ்லீமிலே பதிவாக இருக்கிறது. ஹவுலா பின் ஹக்கீம் அஸ் சுலமியா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபிய பெண்மணி வழியாக இந்த ரிவாயத் வருகிறது. இதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு என்ன ஓதுகிறாங்கன்னு சொன்னா, அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா கலக், அதாவது அல்லாஹுடைய பரிபூர்ணமான வார்த்தைகளை கொண்டு படைப்பினங்களின் தீங்கை விட்டு நான் அல்லாஹுடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். இதை அவர் சொல்வார் என்று சொன்னால் அவருடைய பயணத்தை மறுபடியும் ஆரம்பித்து செல்லும் வரை, அவர் அந்த உரிய இடத்தை அடையும் வரை அவரை எந்த ஒரு தீங்கும் அவருக்கு ஏற்படாது என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள். இதை எங்க நாம் சொல்ல வேண்டும், எங்க சொல்லுங்க, பிரயாணத்தில், எங்க பிரயாணத்தில், எங்க பிரயாணத்தில், அவர் இடத்துல இறங்குறோம். பிரயாணத்தில் ஒரு இடத்தில் இறங்கி நாம் அந்த இடத்தில் இறங்கினால் ஓத வேண்டிய துஆவாக பிரார்த்தனையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கற்றுத்தாராங்க, அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா கலக். அதேபோன்ற நறுமை சகோதரர்களே, இந்த பிரயாணிக்குரிய மற்றொரு சிறப்பு என்னவென்றால், அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் மூவருடைய துஆக்கள் அல்லாஹுடத்தில் அங்கீகரிக்கப்படும், மூவருடைய துஆக்கள் அல்லாஹுடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். அதிலே முதலாவதாக அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் பெற்றோருடைய பிரார்த்தனை, பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் கேட்கும் பிரார்த்தனை. அதேபோன்று முசாஃபிர், ஒரு பிரயாணியுடைய பிரார்த்தனை, ஒரு பிரயாணி கேட்கும் பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும். அதேபோன்று மதுலூம், அநீதிக்குட்படுத்தப்பட்டவன், அநியாயம் இழைக்கப்பட்டவனுடைய துவாவும் ஏற்றுக்கொள்ளப்படும். இந்த செய்தி அபுதாவுதலில் பதிவாக இருக்கிறது. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறார்கள். எனவே ஒரு பிரயாணியை பொறுத்தவரையில் அவர் அதிகம் கூடுதலாக துவாவில் கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் அவர் கேட்கக்கூடிய துஆக்கள் பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. உங்களுக்கு தெரியும் ரசூலுல்லாஹி அவர்கள் மற்றொரு ஹதீஸில் சொல்கிறார்கள், ஒரு பிரயாணியுடைய ஹதீஸ், அதாவது ஒரு நீண்ட தூர பிரயாணி, அவர் அல்லாஹ்விடத்தில் இரு கரம் ஏந்தி யாரப் யாரப் என்று அழைத்து பிரார்த்திக்கிறார். ஆனால் அவருடைய உணவு ஹராம், அவர் அணிந்திருக்கக்கூடிய ஆடை ஹராம், அவருடைய துவா எப்படி அங்கீகரிக்கப்படும், ஒரு பிரயாணியுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும். அதனாலதான் ரசூலுல்லாஹ் அந்த உதாரணத்தை சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் அந்த உதாரணத்தை ஏன் கொண்டு வராங்கடா, பிரயாணி கேட்டால் ஏற்றுக்கொள்ளப்படும், அதனாலதான் சொல்றாங்க. ஆனால் அங்கு அவருடைய பிரச்சனை என்னவென்று சொன்னால், அவருடைய துவா அங்கீகரிக்கப்பட வேண்டும் அல்லாஹ்விடத்தில், ஆனால் பிரச்சனை என்னவென்றால் அவருடைய உடலில் ஹராம் கலந்திருக்கிறது, அவர் ஹராமானவற்றை அணிந்திருக்கிறார், ஹராமான முறையில் தான் அவருடைய வாழ்க்கை தேவைகளை அவர் நிறைவேற்றுகிறார், அதனால் தான் அவருடைய துவா மறுக்கப்படுகிறது, இல்லை என்றால் அந்த துவா அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எனவே நறுமையான சகோதரர்களே, ஒரு பிரயாணியுடைய துவா என்பது அங்கீகரிக்கப்படும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்லாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த மற்றொரு மிக முக்கியமான ஒழுங்கு என்னவென்றால், புகாரியிலே பதிவாக இருக்கிறது, அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் அஸ்ஸஃபரு கித்அத்து மினல் அதாப், பிரயாணம் என்பது வேதனையின் ஒரு பகுதி என்று சொன்னாங்க. பிரயாணம் என்பது வேதனையின் ஒரு பகுதி, அது உங்களுக்கு வந்து உரிய நேரத்தில் உணவு உண்ணுவதை, நீங்கள் தூங்குவதை, உங்களோட மற்ற தேவைகளை நிறைவேற்றுவதெல்லாம் என்ன செய்யும், தடுக்கும். எனவே அந்த பிரயாணத்துடைய தேவையை முடித்து விட்டால் நீங்கள் அவசரமாக என்ன செய்யுங்க, உங்களுடைய குடும்பத்தின் பக்கம் திரும்பி விடுங்கள் என்றும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் வழிகாட்டினார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே நறுமை சகோதரர்களே, இப்படியான இந்த வழிகாட்டல்கள், இதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னது என்ன, பிரயாணம் என்பது வேதனையின் ஒரு பகுதி. இந்த அடிப்படையில் தான்
பிரயாணிக்கு என்ன செய்தா மார்க்கம் பல சலுகைகளை வழங்குகிறது. மார்க்கம் பல சலுகைகளை பிரயாணிக்கு வழங்குகிறது, ஒரு பயணிக்கு வழங்குகிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் உங்களுக்கு சலுகைகளை வழங்குவதை விரும்புகிறான். அல்லாஹ் அதை விரும்புகிறான், உங்களுக்கு சலுகைகள் வழங்க வேண்டும் என்பதை அல்லாஹ் விரும்புகிறான் என்பது அகமதிலே பதிவாக இருக்கக்கூடிய செய்தி. எனவே அல்லாஹ் நமக்கு ஒரு சலுகையை தர விரும்புகிறான் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த சலுகையை நாம் பயன்படுத்த வேண்டும். அந்த சலுகையை நாம் பயன்படுத்துவதை ஒருபோது நாம் எப்படி எண்ணவிடக்கூடாது என்றால், அது ஈமானில் குறைவானது அல்லது ஒரு ஒரு சோம்பேறிகளாக உள்ளவர்கள் தான் இதை பயன்படுத்துவாங்க அப்படி நாம் தவறாக எண்ணிவிடக்கூடாது. மாறாக அல்லாஹ் தருகின்ற சலுகைகளை நாம் நல்ல முறையிலே பயன்படுத்த வேண்டும். ஏனென்றால் இதை பயன்படுத்தியவங்க யாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சஹாபாக்கள். எந்த எந்த ஒரு இபாதத்தை நன்மை எடுத்தாலும் இவர்கள் முந்தி செல்வார்களோ அவங்க இந்த சலுகைகளை பயன்படுத்தி இருக்கிறாங்க. எனவே நறுமையான சகோதரர்களை, அந்த சலுகைகளை நாம் பயன்படுத்துவது எந்த வகையிலும் ஈமானில் குறையுடையது அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அடுத்ததாக நாம் இப்போது பார்க்க போவது ஒரு ஒரு பெண்ணுடைய பிரயாணத்தை பொறுத்தவரையில் மார்க்கம் என்ன ஒரு கூடுதலான விதியை சொல்கிறது என்று சொன்னால், அதாவது லா துஸாஃபிரில் மர்அத்து இல்லா மஅதி மஹ்ரம், ஒரு பெண் மஹ்ரமின்றி பயணம் செய்யக்கூடாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னா, ஜிஹாதுக்காக செல்லவிருந்த ஒரு நபித்தோழரை ரசூலுல்லாஹி எந்த அளவுக்கு என்றா ஜிஹாதுக்காக செல்லவிருந்த ஒரு நபித்தோழரை அதை செல்ல விடாமல் தடுத்து, அவருடைய மனைவி ஹஜ்ஜுக்கு செல்கிறார்கள் என்ற காரணத்தினால் மனைவியோடு நீங்கள் ஹஜ்ஜுக்குத்தான் செல்ல வேண்டும் என்று அனுப்பி வைக்கலாம் என்ற செய்தியை நீங்க புகாரியில் பார்க்கலாம். ஜிஹாத் எவ்வளவு சிறந்த வணக்கம், அதற்கு கூட நீங்கள் செல்லக்கூடாது. உங்கள் மனைவி ஹஜ்ஜுக்கு செல்கிறார்களா, அவர்களோடு தான் நீங்கள் செல்ல வேண்டும் என்று அனுப்பி வைத்தாங்கன்னு பார்க்கிறோம். ஒரு பெண்ணை பொறுத்தவரையில் பிரயாணம் என்று வந்துவிட்டால் மஹரம் தேவை என்ற அடிப்படையை மார்க்கம் சொல்கிறது. இது ஒரு பெண்ணுடைய பாதுகாப்புக்காக இதை மார்க்கம் சொல்கின்ற ஒரு முக்கியமான ஒரு வழிகாட்டலாக இருக்கிறது. அதேபோன்ற நறுமை சகோதரர்களே, பிரயாணத்தில் வந்து நஃபிலான உபரியான தொழுகைகள் பற்றிய சட்டம், பிரயாணத்தில் நஃபிலான உபரியான தொழுகைகளை பொறுத்தவரையில் இதில் பல சட்டங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையிலே புகாரியிலே பதிவாக இருக்கக்கூடிய ஒரு செய்தியில் அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு, அதாவது சயீத் இப்னு யசார் என்று சொல்லக்கூடிய ரஹிமஹுல்லாஹ் ஒரு சஹாபி அந்த பிரயாணத்தில் இருக்கிறாங்க. அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது நான் ஃபஜ்ருடைய நேரம் சுபஹுடைய நேரத்தை நான் அஞ்சிய போது நான் வாகனத்திலிருந்து இறங்கி என்ன செய்தேன் என்றால் வித்திரை தொழுதேன். வித்திரை தொழுது விட்டு வந்து நான் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு நான் சேர்ந்து கொண்டேன். அந்த நேரத்தில் அவர்கள் கேட்டார்கள், ஐன குந்த, நீங்க எங்கு போனீங்க, உங்களை காணவில்லை என்று அவர்கள் கேட்டபோது நான் சொன்னேன், ஃபஜ்ருடைய நேரம் வந்துவிட்டது, வித்திரு தவறிவிடுமோ என்று அஞ்சி நான் வாகனத்திலிருந்து இறங்கி போய் வித்திரை துளிந்து விட்டு வருகிறேன் என்று சொல்கிறார். அப்போது அந்த அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, அல்லாஹுடைய ரசூலிடம் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இல்லையா, அல்லாஹுடைய தூதரிடம் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இல்லையா என்று கேட்டுவிட்டு சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹ் வித்திரை வாகனத்தில் அமர்ந்தவாறு தான் தொழுவார்கள். காண யூத்ரு அலல் பஈர், அப்படியே வித்திரை வாகனத்தின் மீது அமர்ந்தவாறு தான் தொழுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த சுண்ணாவை நாங்கள் யாரும் செய்யறதில்லை. பிரயாணத்தில் அப்படி செஞ்சுக்கிறோமா யாராவது? பிரயாணத்தில் நாங்கள் யாராவது பஸ்ல உட்காந்து வித்திரு தொழுதிக்கிறோமா? ரசூலுல்லாஹ் வாகனத்தில் அமர்ந்தான் வித்திரு தொழுவாங்க பிரயாணத்தில். எந்த அளவுக்கு கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலிடம் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இல்லையான்னு கேட்டுவிட்டு சொல்றாங்க. இந்த செய்தியை நீங்க புகாரியில பார்க்கலாம். அதே போன்ற நறுமை சகோதரர்களே, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், காண நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸல்லி ஃபி ஸஃபரி அலா ராஹிலத்திஹி ஹைது தவஜ்ஜஹத், அதாவது நபி அவங்க உபரியான தொழுகைகளை பிரயாணத்தில் என்ன செய்வாங்க, வாகனத்தில் அமர்ந்தவாறு தான் தொழுவார்கள். அவர்கள் வித்திரை வாகனத்தில் அமர்ந்தவாறு தொழுவாங்க. ஃபர்தான தொழுகையுடைய நேரம் வந்து விட்டால் என்ன செய்வாங்க என்று சொன்னா, ஃபைதா அராதல் ஃபரிதா, ஃபர்த் தொழுகை அவர்கள் விரும்பினால் வாகனத்திலிருந்து இறங்கி கிப்லாவை முன்னோக்குவார்கள். புகாரில் இந்த ரெண்டு செய்தியும் பதிவாகி, ஒன்று ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத், மற்றும் ஒரு ரிவாயத் அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு ரிவாயத்தாக இருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, பிரயாணத்தில் நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், நாங்கள் வித்திரை தொழ வேண்டும். வித்திரை என்ன சொன்னாங்க, வித்திரை பிரயாணத்தில் நாம் தொழ வேண்டும் ஒன்று. அடுத்து வித்திரை நாம் எப்படி தொழுவது சுன்னா, வாகனத்தில் அமர்ந்தவாறு தொழுவது நபி வழி, சுன்னாவாக இருக்கிறது. அப்ப இதை நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த வழிமுறையை நாம் பேண வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு சுன்னாவை வழிமுறையை செய்தாங்களா, அதை நாம் செய்ய வேண்டும் என்று அப்துல்லாஹி இப்னு உமர் ரலி அவர்கள் அப்படித்தான் செய்வார்கள். அதே போன்று பிரயாணத்தில் நாம் வித்திரை தொழுவதற்கு இந்த செய்திகளும் ஆதாரம். அது மாத்திரமல்லாமல் அபூ ஹுரைரா ரலி அல்லாஹ் சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு மூன்று விஷயங்களை வசியத்து செய்தாங்க. மூன்று விஷயங்களை வசியத்து செய்தார்கள். அந்த மூன்றை நான் ஊரில் இருக்கும் போதும் விடவில்லை, பிரயாணத்தில் இருக்கும் போதும் விடவில்லை. என்ன அந்த மூன்று விஷயங்கள் தெரியுமா? அதான் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அந்த மூன்று விஷயங்கள், அதாவது துஹாவுடைய இரண்டு ரக்காத்துகள் இல்லையா, துஹாவுடைய இரண்டு ரக்காத்துகள் சொல்லுவாங்க எனக்கு வசியத்து செய்தார்கள். அதே போன்று மற்றொரு விஷயம் என்ன, ஒவ்வொரு மாதமும் மூன்று நோன்புகள், ஒவ்வொரு மாதமும் மூன்று நோன்புகள். அப்ப அந்த நோன்பு வாங்க அவங்க பிரயாணத்தில் கூட விடல, அந்த சுன்னத்தான நோன்பு, மூன்று நோன்புகள். அதே போன்று தூங்குவதற்கு முன்னால் வித்திரை தொழுது கொள்ளுதல். இந்த மூன்று விஷயங்களையும் நான் ஊரில் இருக்கும் போதும் விடவில்லை, பிரயாணத்தில் இருக்கும் போதும் விடவில்லை என்று சொல்றாங்க. எனவே இந்த செய்தி பிரயாணத்தில் ஒருவர் வித்திர தொழுவதற்கு ஆதாரமாக இருக்கிறது. அடுத்து என்ன சொல்லுங்க, துஹா சுன்னதா ஃபர்தா? சுன்னா. துஹா தொழுவதற்கு ஆதாரமாக இருக்கிறது. அதே போன்று மூன்று நோன்புகள் ஒருவர் நோட்பதற்கும் ஆதாரமாக இருக்கிறது. நீங்க ஒரு மாதத்தில் மூன்று நோன்புகள் நோற்றால் என்ன சிறப்பு கிடைக்கும் உங்களுக்கு? என்ன சிறப்பு கிடைக்கும்? அந்த மாதம் முழுவதும் நோன்பு இருந்த நன்மை கிடைக்கும் மூன்று நோன்புகளின் மூலமாக. எனவே நறுமையான சகோதரர்களே, துஹாவுடைய தொழுகை ரசூலுல்லாஹ் பிரயாணத்தில் தொழுதாங்க என்பதற்கு மற்றொரு ஆதாரம் நீங்க பார்க்கலாம். புகாரியில உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா ரிவாயத் செய்றாங்க, மக்கா வெற்றியின் போது ரசூலுல்லாஹ் எட்டு ரக்காத்துகள் தொழுதாங்க. துஹாவுடைய தொழுகையாக ரசூலுல்லாஹ் எட்டு ரக்காத்துகள் தொழுதாங்க என்பது புகாரில பதிவாயிருக்கு. ரசூலுல்லாஹ் அவசரமாக அந்த தொழுகையை தொழுதாலும் ருகு சுஜூதை பரிபூர்ணமாக செய்தாங்கன்னு அவங்க சொல்றாங்க, உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா. எனவே பிரயாணத்தில் துஹா தொழுவதற்கும் ஆதாரம் இருக்குது. இந்த ரெண்டு செய்தியும் அதற்கு ஆதாரம். அதே போன்று ஃபஜ்ருடைய முன் சுன்னா முஸ்லீம்களை நீங்க பார்க்கலாம். அபு கதாதா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் பிரயாணத்தில் ஃபஜ்ருடைய முன் சுன்னத்தை தொழுவார்கள். நீங்க பார்க்கலாம், ஒரு பிரயாணத்தில் ரசூலுல்லாஹ் அசந்து தூங்கி விட்டாங்க, சஹாபாக்களும் அசந்து தூங்கி விட்டார்கள். அந்த சூரிய ஒளி பட்டவுடன் ரசூலுல்லாஹ் எழுகின்றார்கள். அன்று என்னது, ஃபஜ்ர் நேரத்தை விட்டு தவறுகிறது. ரசூலுல்லாஹ் அந்த இடத்தை விட்டு கொஞ்சம் முன்னால் நகர்ந்து சென்று ஹஜ்ரை தொழுதார்கள். ஆனால் அதுக்கு முன்னால் ஹஜ்ருடைய முன் சுன்னத் இரண்டு ரக்காத்தை தொழுதுவிட்டு தான் தொழுதாங்க என்பதை பார்க்கிறோம். ஹஜ்ருடைய முன் சுன்னத் என்பது பிரயாணத்திலும் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் அதிக மிக கூடுதல் கவனம் எடுத்த ஒரு சுன்னத்தான தொழுகை என்றால் அது என்ன? ஹஜ்ருடைய முன் சுன்னத். நமக்கு ஹஜ்ரே பிரச்சனையாகி இல்லைங்களா? ரசூலுல்லாஹ் கூடுதல் கவனம் எடுத்த ஒரு தொழுகை ஃபஜ்ருடைய முன் சுன்னத்னு சொல்றாங்க. ஃபஜ்ருடைய முன் சுன்னத் சிறப்பு உங்களுக்கு தெரிந்தானே? என்ன சிறப்பு? என்ன சிறப்பு? இவ்வுலகம் இவ்வுலகத்தில் உள்ள அனைத்தை விடவும் அந்த இரண்டு ரக்காத்துகள் சிறப்பானது என்பதை நாம் அறிவோம். எனவே நறுமையான சகோதரர்களே, மற்றொரு ரிவாயத்தை பாருங்கள். இந்த இந்த பிரயாணத்தில் இப்ப சுன்னத்தான தொழுகைகள் இப்ப எந்தெந்த தொழுகை உங்களுக்கு ஆதாரம் சொல்லியிருக்கேன் சொல்லுங்க. பயணத்தில் என்னென்ன சுன்னத்துக்கு இப்ப உங்களுக்கு ஆதாரம் சொல்லியிருக்கிறேன்? துஹாவுக்கு சொல்லியிருக்கிறேன், வேறு இருக்கு வித்தருக்கு சொல்லியிருக்கிறேன், அடுத்து ஃபஜ்ருடைய முன் சுன்னத்துக்கு. இந்த மூன்று தொழுகை உங்களுக்கு என்ன செய்திருக்கிறேன்? இப்ப ஆதாரம் பிரயாணி இந்த மூன்று சுன்னத்தையும் தொழலாம் என்பதற்கு ஆதாரம் இந்த செய்தியில் இருக்கு. அடுத்த செய்தியை கவனிங்க, இந்த செய்தி முஸ்லீம்ல பதிவாக இருக்கிறது. அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கின்ற செய்தி, அதாவது அந்த பிரயாணத்தில் அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு, அதாவது இன்னும் ஒரு தோழர் இருக்கிறார், அவர் சொல்றார், ரசூலுல்லாஹ் அதாவது அப்துல்லாஹி இப்னு உமர் ரலி அவர்கள் எங்களுக்கு லுஹரை தொழுவித்தாங்க. லுஹரை இரண்டு ரக்காத்தாக தொழுவித்தார்கள். தொழுவித்ததன் பிறகு மக்களை பார்க்கிறாங்க, மக்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அவர்கள் எழும்பி சுன்னத் தொழ ஆரம்பிக்கிறாங்க. அவர்கள் சுன்னத்தை தொழ ஆரம்பிக்கிறார்கள். அந்த நேரத்திலே கேட்கிறாங்க, அதாவது மா எஸ் நௌஹாவுலா, என்ன செய்யறாங்க இவங்க கேட்கிறாங்க. அப்துல்லாஹி இப்னு உமர் பார்த்து கேட்கிறாங்க, இவங்க என்ன செய்யறாங்க, அவங்க சுன்னத்து தொழுகின்றார்கள். அப்ப அவங்க சொல்றாங்க, நான் சுன்னத்து தொழுவதாக இருந்தால் நான் லுஹரை நான்காக தொழுதிருப்பேனே, நான் லுஹரை என்ன செய்திருப்பேன், நான்காக தொழுதிருப்பேனே என்று சொல்லி அவர்கள் சொல்கிறார்கள். அதை சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், நான் அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு, அதாவது நான் பல பிரயாணங்களில் இருந்திருக்கிறேன், அவர்கள் இந்த இரண்டு ரக்காத்தை தவிர வேற எதையும் தொழல. லுஹர் ரெண்டு தொழுவாங்க, அதை தவிர வேற எதுவும் அவங்க செய்யல, தொழவில்லை. நான் அதே போன்று உமர் ரலியல்லாஹு அவர்களோடு, அதே போன்று அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களோடு, அதே போன்று உஸ்மான் ரலியல்லாஹு இவர்களோடு எல்லாம் நான் பிரயாணத்தில் இருந்திருக்கிறேன், அவர்கள் இந்த இரண்டு ரக்காத்தை விட வேற எதையும் அதிகரிக்கவில்லை என்று சொல்லிவிட்டு, லக்கது கான லக்கும் ஃபி ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா, அல்லாஹ்வுடைய ரசூலிடம் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கின்ற என்ற வசனத்தை ஓதி காட்டினார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, நீங்க நல்ல கவனிங்க, பிரயாணத்தில் ஏனைய நான்கு தொழுகைகள் இருக்குதானே, அதாவது ஜுஹர், அசர், மகரிப், இஷா, இதற்கு முன்பின் சுன்னத்துகள் தொழுவதற்கு ஆதாரம் இல்லை பிரயாணத்தில். உங்களுக்கு எதற்கு ஆதாரம் கிடைக்குதுன்றா, ஃபஜ்ருடைய முன் சுன்னத்துக்கு ஆதாரம் கிடைக்குது. அதே போன்று வித்ருக்கு ஆதாரம் கிடைக்குது. அதே போன்று எதுக்கு ஆதாரம் கிடைக்குது? துஹாவுக்கு ஆதாரம் கிடைக்குது என்பதை இந்த சட்டங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று வித்ரை ஒருவர் வாகனத்தில் அமர்ந்தவாறு சொல்லலாம் என்பதையும் நாம் விளங்க வேண்டும். அடுத்ததாக அருமையான சகோதரர்களே, ஒரு பிரயாணியை பொறுத்தவரையில் பிரயாணி தனது கால் உரைகளில் மசகு செய்வதனுடைய சட்டத்தை நீங்க எடுத்தீங்கன்னா, பிரயாணிக்கு இஸ்லாம் வழங்கியிருக்கக்கூடிய சலுகை, ஆயிஷா ரலியல்லாஹுவிடம் இதை பற்றி கேட்கப்பட்ட போது சொல்கிறார்கள், என்னை விட மிக அறிந்தவர்கள் அலி ரலியல்லாஹுன் அவர்கள், அவங்க ரசூலுல்லாஹ் அவர்களோட அதிகமான பயணங்கள் இருந்திருக்கிறாங்க, எனவே அவர்களிடம் போய் கேளுங்கள் என்று சொல்றாங்க. அப்ப அலி ரலியல்லாஹுன் சொல்கிறார்கள், ஊரில் உள்ளவர் ஒரு இரவும் ஒரு பகலும் அவர் மசகு செய்யலாம், உதுவோடு நீங்க கால் உரை அணிந்து விட்டீங்கன்னு சொன்னா, உதுவோடு அணிந்தவர் ஊரில் உள்ளவர் ஒரு இரவும் ஒரு பகலும், அதை அணிந்ததிலிருந்து அல்ல முதலாவது உதுவிலிருந்து நேரம் ஆரம்பிக்கும். அதே போன்று ஒரு பிரயாணியை பொறுத்தவரையில அவருக்கு மூன்று இரவு மூன்று பகல், மூன்று நாட்கள் ஒரு பிரயாணிக்கு என்ன செய்யலாம், இந்த காலுரைகள் மீது மசகு செய்த சட்டம் அவருக்கு இருக்கிறது. இந்த செய்தி நீங்க அபுதாவுதில் பார்க்கலாம். காலுரைகள் மீது மசகு செய்தல் என்பது அதனுடைய மேல்பகுதியில் மட்டும் செய்யப்பட வேண்டும், கீழ்பகுதியில் அல்ல. கீழ்பகுதியில் செய்தால் அது பிழையானது, மேல்பகுதியில் மாத்திரம் மசகு செய்தல் என்ற சட்டம். அதே போன்ற நறுமை சகோதரர்களே, பிரயாணத்தில் சில பொழுதுகளை நீங்க எடுத்தீங்கன்னா, குரான் கூட இதை சொல்கிறது, அதாவது கடமையான குளிப்பு சில நேரம் ஏற்பட்டு அந்த கடமையான குளிப்பை நிறைவேற்றுவதற்கு தண்ணீர் இல்லை என்று சொன்னால், அல்லது அவர் பயணிக்கின்ற அந்த பஸ்ஸிலே அப்படியான ஒரு நிலை அவருக்கு உருவாகிவிட்டது என்றால், அதிலே தூங்கி விடுகிறார், அப்படி ஒரு நிலை உருவாகி விடுகிறது, அவருக்கு தொழுகை நிறைவேற்ற வேண்டும், அங்கே கடமையான குளிப்பை நிறைவேற்றுவதற்கு தண்ணீர் இல்லை, தொழுகை ஒரு நேரம் கூட தவறிவிடும் என்ற ஒரு சூழல் உருவாகிறது என்றால், இவருக்கு மார்க்கம் கொடுக்கக்கூடிய சட்டம் தயமும். தயமுமுடைய சட்டத்தை மார்க்கம் என்ன செய்கிறது, வழங்குகிறது. குர்ஆன் இதை தெளிவாக, குர்ஆனில் இதை நீங்கள் பார்க்கலாம், நாலாவது அத்தியாயத்துடைய 43வது வசனம், அதே போன்று ஐந்தாவது அத்தியாயத்துடைய 6வது வசனத்தில் இதை நீங்கள் பார்க்கலாம். அப்ப எனவே இந்த வசனங்கள் அதே போன்ற ஹதீஸ்களிலும் இதற்கு தெளிவான ஆதாரங்கள் இருக்கின்றன. எனவே தயமும் செய்து கடமையான குளிப்புக்கு பதிலாக தயமும் செய்து அவருக்கு தொழலாம். தயமும் என்பதை பொறுத்த நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, அதாவது ஒருவர் தனது எனது அந்த புழுதியான மண்ணில் தனது இரு கைகளை வைக்கிறார், அப்படி வைத்து அதை ஊதி விடுகிறார், அதை ஊதி என்ன செய்யறது, தனது முகத்தை ஒருமுறை தடவுவது, இந்த கையுடைய இந்த மணிக்கட்டு இதனுடைய வெளிப்புறத்தை இந்த பகுதியை மாத்திரம் ஒருமுறை தடவுவது, இதை ஒருமுறை தடவுவது, இதுதான் தயமும், இதுதான் தயமும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்க வரைக்கும் தடவுறது என்பது பிழை, அப்படி ஒன்று ஹதீஸ் தெளிவா வருது, கஃபை என்று வருது, அவருடைய இந்த மணிக்கட்டுடைய வெளிப்புறத்தை மாத்திரம் அவர் தடவுவார், இதுதான் தயமும். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப இந்த சட்டங்கள் நாம் பிரயாணத்திலே நாம் கவனிக்க வேண்டிய சில முக்கியமான சட்டங்களாக இதிலே இருக்கின்றன. அதே போன்று அடுத்ததாக நாம் இதிலே பார்க்க போகின்ற சட்டத்தை பொறுத்தவரையில் இது வந்து சில கேள்விகளாக கூட நமக்கு இவைகள் அனுப்பப்பட்டன. அந்த அடிப்படையிலே இது பயணத்தோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள். ஒருவர் எவ்வளவு தூரம் பயணம் செய்கின்ற போது அவருக்கு வந்து என்ன செய்யலாம், பயணத்தில் அந்த தொழுகையை சேர்த்து சுருக்கி தொழுதல் என்ற ஒரு கேள்வி. என் அருமையான சகோதரர்களே, இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் இதில் அறிஞர்களுக்கு மத்தியில் அதிகமான கருத்து வேறுபாடுகள் இதிலே இருக்கின்றன. காரணம் என்னவென்று சொன்னால், நேரடியான ஆதாரங்கள் இதிலே வராத காரணத்தால், இதில் நேரடியாக வரக்கூடிய ஆதாரம் என்று பார்க்கும்போது முஸ்லீமிலே பதிவாக இருக்கக்கூடிய செய்தி, அனஸ் ரலியல்லாஹு ரிவாயத்து செய்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பிரயாணத்திலே அவங்க வெளியாகி சென்றால் அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அதாவது மூன்று மைல்கள் அல்லது மூன்று ஃபர்சக் அவங்க செல்லும் போது என்ன செய்வார்கள், அவங்க இரண்டு ரக்காத்துகளாக தொழுவார்கள் அப்படி என்று சொல்லி, ஒரு ஃபர்சக் என்பது மூன்று மைல்கள், ஒரு ஃபர்சக் என்பது மூன்று மைல்கள். அப்ப எனவே இந்த ஹதீஸ் தான் இதிலே வரக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது, ஒரு செய்தியாக இதிலே இருக்கிறது. அப்ப எனவே பயணத்தை பொறுத்தவரையில் பயணத்துடைய தொலைவு சம்பந்தமாக, அதாவது 48 மைல்கள், சில பொழுதுகள் 80 கிலோமீட்டர்கள், 85 கிலோமீட்டர்கள் என்ற கருத்துகள் பெரும்பாலான அறிஞர்களால் முன்வைக்கப்பட்டாலும், அதிகமான அறிஞர்கள் எதை சொல்கிறார்கள் என்று சொன்னால், அந்த பிரயாணத்தை மேற்கொள்பவர் அதை பிரயாணமாக கருதினால், அந்த பிரயாணத்தை மேற்கொள்பவர் அதை பிரயாணமாக அவர் கருதினால், அல்லது அந்த ஊர் பகுதியில் உள்ள மக்கள் அந்த ஊருக்கு செல்வதை அதை பிரயாணமாக அவர்கள் நினைப்பார்கள் என்று சொன்னால், அவர்கள் அதை பிரயாணமாக முடிவு செய்து என்ன செய்வாங்க, இந்த சட்டங்களை அவர்கள் பேணுவார்கள் என்பதைத்தான் அதிகமான அறிஞர்கள் என்ன செய்யறாங்க, இதை தீர்வாக முன்வைக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் இதை இந்த அடிப்படை என்ன செய்யறாங்க, சொல்கின்றார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, ஒருவர் அந்த மேற்கொள்வது பிரயாணம் என்பதை அவருக்கு நிரூபணமாய் அது பிரயாணம் என்று அவர் கருதினால், அவர் என்ன செய்யலாம், அவருக்கு தொழுகையை சுருக்கலாம். தொழுகையை நீங்க சுருக்கத பொறுத்த நீங்க எடுத்தீங்கன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, மதீனாவில் லுஹரை நான்காக தொழுதார்கள் அவர்கள். அதாவது அங்கு இருக்கக்கூடிய மதீனாவை, மதீனாவாசிகளுடைய எல்லையாக இருக்கக்கூடிய அந்த துல் ஹுலைஃபாவுக்கு வந்தவுடன் அசரை இரண்டாக தொழுதாங்க என்ற செய்தி பார்க்கிறோம். அப்ப எனவே ஊருடைய அந்த எல்லையை தாண்டிவிட்டால் ஒருவருக்கு தொழுகையை சுருக்கலாம். ஊரில் இருக்கும் போது தொழுகையை சுருக்க முடியாது, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஊரிலே ஒருவர் இருக்கும் போது தொழுகையை சுருக்கல, ஊருடைய எல்லையை தாண்டினால்தான் அவருக்கு தொழுகையை சுருக்கித் தொழலாம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சில பொழுதுகளில் அவருக்கு அந்த பிரயாணத்தில் அவருடைய அந்த உதாரணமாக லோஹருக்கு பிறகு பிரயாணத்தை ஆரம்பிக்கிறார், அசரை வந்து அந்த பிரயாணத்தில் இறங்கி தொழுவதற்குரிய சூழல் இல்லாத சந்தர்ப்பத்தில் அவர் சேர்க்க வேண்டி வந்தால் அவர் நான்காகத்தான் தொழ வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? இகாமத் சொல்லி லோஹரை நான்காக தொழுத பிறகு இகாமத் சொல்லி அசரை முற்படுத்தி நான்காகத்தான் தொழுவதற்கு அவருக்கு என்ன இருக்குது, அனுமதி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப ஒரு பிரயாணியை பொறுத்தவரையில் அவருடைய அந்த பிரயாணமாக அவர் கருதும் போது இந்த சட்டங்களை அவர் என்ன செய்வார் வேண்டும். அதே போன்று நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, ஒருவர் இன்னும் ஒரு கேள்வியை கேட்கிறாங்க, எப்படி என்று சொன்னால், நாம் இருக்கக்கூடிய ஊரிலேயே நாம் பயண தூரத்தை கடந்து விட்டால் பயண தொழுகை தொழலாமா? அதாவது ஒருவர் அந்த அவருடைய ஊர், அந்த ஊர் பகுதி அது மிக விசாலமான பகுதியாக இருக்கிறது என்று சொன்னால், அவர் மேற்கொள்வதை அவர் பிரயாணமாக நினைக்கிறார் என்று சொன்னால், அது பிரயாணமாக அவர் கருதுவார் என்று சொன்னால், அவருக்கு என்ன செய்யலாம், இந்த சட்டத்தை மேற்கொள்ளலாம். தொழுகை அவருக்கு என்ன செய்யலாம், அவருடைய ஊருடைய எல்லையை தாண்டியவுடன் அவருக்கு சுருக்கி தொழுவதற்கு என்ன வந்து விடுகிறது, அவருக்கு அனுமதி வந்து விடுகிறது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நறுமையான சகோதரர்களே, எவ்வளவு நாட்கள் வரை இந்த பயண தொழுகை ஒருவர் என்னது தொழலாம், இதை இந்த சட்டத்தை பொறுத்தவரையில் இதிலும் அறிஞர்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடுகள் காணப்படுகின்ற ஒரு விடயமாக இது இருக்கிறது. இதில் நாம் என்ன கவனிக்க வேண்டும் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கா வெற்றியும் போது சில ரிவாயத்துகளில் 10 நாட்கள், சில ரிவாயத்தில் 15 நாட்கள், 17 நாட்கள், இப்படியாக ரசூலுல்லாஹ் அந்த இருந்த நாட்கள் எல்லாம் என்ன செய்தார்கள், ரசூலுல்லாஹ் தொழுகையை சுருக்கித்தான் தொழுதார்கள் அப்படி என்ற செய்தியை நாங்கள் என்ன செய்யறோம், நாம் பார்க்கின்றோம். ரசூலுல்லாஹ் தொழுகையை சுருக்கித்தான் மதீனாவுக்கு திரும்பி வரும் வரை எந்த அளவுக்கு சொல்றாங்க, அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஹரஜ்னா மஅ நபீ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் அல் மதீனத இலா மக்கா, நாம் மதீனாவில் இருந்து அல்லாஹ்வுடைய ரசூலோடு மக்காவுக்கு சென்றோம், ரசூலுல்லாஹ் திரும்ப மதீனாவுக்கு வரும் வரை என்ன செஞ்சாங்க, தொழுகையை சுருக்கித்தான் தொழுதாங்க. எனவே நறுமையான சகோதரர்களே, அறிஞர்கள் ஒரு சட்டத்தை மட்டும் பிரித்து நமக்கு காட்டுறாங்க, என்னன்னு சொன்னால், ஒருவருடைய பிரயாணத்தில் அவர் முன்கூட்டியே திட்டமிட்டு விட்டால், நான் இத்தனை நாட்கள் தங்குவேன் என்று அவர் திட்டமிட்டால், அவருக்கு என்ன செய்யலாம் என்றால், 3 நாட்கள் வரை அவருக்கு அனுமதி இருக்கிறது, அவருக்கு சுருக்கியும் சேர்த்தும் தொழுகின்ற அந்த அனுமதி இருக்கிறது. அதை கடந்து 4 நாட்கள் என்று வந்துவிடும் போது அவர் அந்த அந்த ஊர் வாசியாக கருதப்படுவார் என்ற ஒரு சட்டத்தை முன்வைக்கலாம். ஆனால் இதற்கு கூட நேரடியான ஆதாரங்கள் என்று இல்லை, இதில் கூட மாற்று கருத்து இருக்கு. என்ன சில பொழுதுகள் எடுத்தீங்க, ரசூலுல்லாஹ் தபூக்கில் இருந்த நாட்களில் அந்த நாட்கள் அனைத்திலும் மக்கா வெற்றியின் போது இப்படி ரசூலுல்லாஹ் அவர்கள் இருந்த நாட்கள் எல்லாம் வெளியூர்கள் இருந்த நாட்கள் எல்லாம் என்ன செய்திருக்கிறாங்க, அவங்க சுருக்கி தொழுதிருக்கிறாங்க என்ற அடிப்படையில் என்ன செய்யலாம் என்றால், ஒரு பிரயாணிக்கு அனுமதி இருக்கு, ஒரு பிரயாணிக்கு அனுமதி இருக்குது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இன்னொரு சட்டம் இருக்குது, ஜம்மு சேர்த்தல் என்ற பகுதியை பொறுத்தவரையில், சேர்த்து தொழுது என்பதை பொறுத்தவரையில் அது ஒருவர் பயணத்தில் இருக்கும் போதுதான் அந்த அனுமதி இருக்கு. அவர் ஒரு ஊரில் போயிட்டு இறங்கிட்டார் என்று சொன்னா, அவருக்கு அதான் அதான செய்யும் எடுக்கிறார் என்று சொன்னா, அவர் அந்த அதானுக்கு பதிலளித்து ஜமாத்துக்கு செல்வது அவர் மீது கடமை. சில பொழுதுகளில் சில பிரயாணத்துடைய அசௌகரியங்கள் இருந்தாலே தவிர, அப்படி அசௌகரியங்கள் இருந்தால் அவருக்கு என்ன செய்யலாம், சேர்த்து தொழலாம். அப்படி இல்லை என்றால் அவர் ஜமாத்துக்கு செல்வது அவர் மீது என்னது கடமையாக இருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சட்டத்தையும் நாம் என்ன செய்ய வேண்டும், இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். எனவே என் அருமையான சகோதரர்களே, இந்த அடிப்படையிலே அடுத்ததாக இதிலே கவனிக்க வேண்டிய மட்டும் ஒரு சட்டம் என்னவென்று சொன்னால், ஒரு கேள்வி என்னவென்றால், இப்ப நாங்கள் வெளியூர்களில் உள்ள ஒரு இமாமை அல்லது அந்த ஊரில் உள்ள இமாமை ஒரு பிரயாணி பின்பற்றி சொல்லும் போது எப்படி நடந்து கொள்வார் என்ற ஒரு கேள்வி கேட்கிறாங்க. இந்த கேள்வியை பொறுத்தவரை அருமையான சகோதரர்களே, அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு இப்படி ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. அந்த நேரத்தில் அவங்க சொல்றாங்க, அதாவது அந்த பிரயாணி தனித்து தொழுதால் 2 ரக்அத் தொழுவார். நல்லா கவனிங்க, அந்த பிரயாணி தனித்து தொழுகிறாரா, 2 ரக்அத் தொழுவார், ஏன்னா அவர் பிரயாணியாக இருக்கிறார். ஆனால் இமாமை அந்த ஊருடைய இமாமை பின்பற்றினால் அவர் 4 ரக்அத் தான் தொழுவார். இதுதான் நபி வழி சுன்னா என்று அவங்க பதிலளிக்கிறாங்க, முஸ்லீம்ல பதிவாக இருக்கு. இப்படி அவர் கேள்வி கேட்கிறாரு, அவர் சொல்றார் இதுதான் நபி வழி, பிரயாணி தனித்து தொழுதால் 2 தொழுவார், அந்த ஊருடைய இமாமை பின்பற்றி தொழுதல் என்ன செய்வாரு, எத்தனை தொழுவாரு, நான்கு தொழுவார் என்று சொல்கிறாங்க. இது முஸ்லீம்ல பதிவாக இருக்குது. ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இமாம் நியமிக்கப்படுவதெல்லாம் பின்பற்றப்படுவதற்கு. அப்ப இமாம் எப்படி தொழுவாரோ அப்படித்தான் தொழ வேண்டும். இமாம் ஊருடைய இமாமாக இருக்கிறார், நான்கு ரக்காத் தொழுகை தொழுகின்றாரா, அப்படித்தான் பிரயாணி தொழ வேண்டும். அவர் இரண்டு ரக்காத்துகள் முடித்து பிறகு மூன்றாம் ரக்காத்துல போய் சேர்ந்தாலும் அவர் நான்கு ரக்காத்தை தொழுவார். இந்த சட்டத்தை என்ன செய்யும், ஒவ்வொரு பிரயாணியும் அறிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அப்துல்லா இபின் உமர் ரலியல்லாஹுவும் இந்த வளமை இருந்தது. இதா சல்லா மஅல் இமாமி சல்லாஹ அர்பா. அப்துல்லா இபின் உமர் ரலியல்லாஹு பிரயாணத்தில் இமாமை பின்தொடர்ந்து தொழுதால் நான்கு ரக்காத்துகள் தொழுவார்கள், தனியாக தொழுதால் இரண்டு தொழுவாங்க என்ற செய்தி முஸ்லீம்ல பதிவாக இருக்குது. எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று பிரயாணியை அந்த ஊருடைய மக்கள் பின்பற்றுவாங்க. உமர் ரலியல்லாஹு மக்காவுக்கு வந்த சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள், நாம் பிரயாணிகளாக இருக்கிறோம், நாம் இரண்டு ரகாத்திலே சலாம் கொடுப்போம், நீங்கள் இரண்டு ரகாத்துகளை தொழுது நான்காக பூர்ணப்படுத்த வேண்டும் என்று சொன்னார்கள். இப்ப பிரயாணியை ஊர் மக்கள் பின்பற்றும் போது என்ன செய்வாங்க, அவர்கள் எஞ்சிய ரகாத்துகளை அவர்கள் சலாம் இமாம் சலாம் கொடுத்த பிறகு எழுந்து பூர்ணப்படுத்த வேண்டும் என்ற சட்டத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நறுமையான சகோதரர்களே, அதாவது ஒரு பிரயாணி பயணத்தில் அவருக்கு இந்த தொழுகை சுருக்கி தொழக்கூடிய சட்டம் அவருக்கு அந்த அனுமதி வந்துவிட்டால் அப்படி செய்வது கட்டாயமா என்று ஒரு கேள்வி கேட்கப்படுது. அப்படி அவர் கட்டாயம் சுருக்க வேண்டுமா என்ற ஒரு கேள்வி வைக்கப்படுகிறது. இதை பொறுத்தவரை நாம் என்ன கவனிக்கணும் என்று சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தனது வாழ்நாளில் பிரயாணத்தில் எப்போதும் அவங்க நான்கு தொழல நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரசூலுல்லாஹி பிரயாணத்தில் எல்லா பிரயாணத்தில் என்ன செஞ்சாங்க, நான்கு ரகாத்துகள் தொழுக இரண்டாகத்தான் தொழுதாங்க, நான்காக தொழவே இல்லை. அப்ப எனவே இப்படித்தான் ரசூலுல்லாஹி செய்திருக்கிறாங்க சொன்னா நாமும் அதைத்தான் பின்பற்ற வேண்டும். பிரயாணத்தில் பிரயாணமா, நாங்கள் அந்த ஊருடைய இமாமை பின்பற்றல, தனித்து தான் தொழுகின்றோமா, அல்லது நாம் தனியாக ஜமாத்து நடத்துறோம்னா நாங்கள் ரெண்டு ரகாயத்தான் என்ன செய்ய வேண்டும், நாம் தொழுதாக வேண்டும் என்பதைத்தான் இந்த இது நாங்கள் விளங்குறோம். இதிலிருந்து இந்த செய்தியிலிருந்து நாம் விளங்குகிறோம். ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, அஸ்ஸலாத்து அவ்வல் மா ஃபுரிதத் ரகஅத்தை, தொழுகை ஆரம்பத்தில் இரண்டு ரகாத்தாக தான் கடமையாக்கப்பட்டது. தொழுகையுடைய ஆரம்பம் எப்படி இருந்துச்சு, இரண்டு ரகாத்தாக தான் கடமையாக்கப்பட்டது. அதற்கு பிறகு அல்லாஹ் என்ன செய்தான், அந்த சட்டம் எப்படி மாற்றப்பட்டது என்றால், அதாவது பிரயாணத்தில் இரண்டாகவும் ஊரில் உள்ளவர்கள் நான்காகவும் தொழுமாறு அந்த சட்டம் மாற்றப்பட்டது என்ற செய்தி நீங்க புகாரியில பார்க்கலாம். அதே போன்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஆரம்பத்திலே சொன்னேன், நாங்க மதீனாவிலிருந்து மக்காவுக்கு சென்று மறுபடியும் மதீனா வரும் வரை ரசூலுல்லாஹி இரண்டாகத்தான் தொழுதாங்க என்ற செய்தியும். எனவே அந்த அடிப்படையில் ஒரு பிரயாணியை பொறுத்தவரையில் அது பிரயாணம் என்று வந்துவிட்டால் அவர் நான்கு ரகாத்துகள் என்ன செய்ய வேண்டும், இரண்டாகத்தான் தொழ வேண்டும். ஊருடைய இமாமை பின்பற்றும் சந்தர்ப்பங்கள் மாத்திரம் அங்கு என்ன செய்யும், சட்டம் அதிலே மாற்றம் வரும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து மற்றொரு கேள்வி கேட்கப்படுகிறது, என்னவென்று சொன்னால், குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், அதாவது நீங்கள் நிராகரிப்போருக்கு பயந்தால் நீங்க என்ன செய்ய வேண்டும், தொழுகையை சுருக்குங்கள் என்று குர்ஆன்ல வந்திருக்கிறதே, அப்படியான ஒரு சூழலை மாத்திரம் தான் தொழுகையை சுருக்கலாமா என்று ஒரு கேள்வி கேட்கிறான். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், நான்காவது அத்தியாயம் 101 வசனத்திலே சொல்கிறான், வைதா வரப்தும் ஃபில் அர்தி ஃபலைஸ அலைக்கும் ஜுனாஹுன் அன் தக்ஸுரு மினஸ் ஸலா இன் கிஃப்தும் அன் யஃப்தினகும் அல்லதீன கஃபரு இன்னல் காஃபிரீன கானூ லகும் அதுவும் முபீனா. அல்லாஹ் சொல்கிறான், நீங்க பூமியில வந்து பிரயாணம் செய்யும் போது அதாவது காஃபிர்கள் உங்களுக்கு ஏதாவது துன்பம் இழைப்பார்கள், விஷமம் செய்வார்கள் என்று நீங்க பயந்தா நீங்க என்ன செய்யலாம், உங்களுக்கு தொழுகையை சுருக்கிக் கொள்ளலாம், உங்கள் மீது குற்றம் இல்லை. நிச்சயமாக காஃபிர்கள் உங்களுக்கு பகிரங்க விரோதிகளாக இருக்கார்கள் அல்லாஹ் சொல்றான். இப்ப காஃபிர்களுடைய விஷமம் ஏதாவது அதை அஞ்சினால்தான் நீங்க தொழுகையை சுருக்கிக் கொள்வது குற்றம் இல்லை என்று வந்தா, அப்ப இந்த வசனம் என்ன சொல்லுது, அப்படி இல்லாத சந்தர்ப்பத்தில் செய்ய முடியாது போன்ற ஒன்றைத்தான் சொல்கிறது. அப்படி ஒன்றை இந்த வசனத்தில் நாங்கள் விளங்குகிறோம். எனவே இதற்கு விளக்கமாக இந்த கேள்வி யாரிடம் கேட்கப்படுகிறது என்றால், உமர் ரலியல்லாஹு கேட்கப்படுகிறது. உமர் ரலியல்லாஹு இந்த கேள்வி கேட்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் இந்த வசனத்தை ஓதிய கேள்வி கேட்கப்படுகிறது. அந்த சந்தர்ப்பத்தில் உமர் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, அதாவது நீங்க உங்களுக்கு எப்படி இந்த இதுல வந்து ஒரு ஆச்சரியம் ஏற்பட்டதோ அதுபோன்று எனக்கும் இதுல ஒரு கேள்வி வந்தது. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூலுடன் நான் இதை பற்றி கேட்டேன், இந்த வசனத்தை சொல்லி கேட்டேன். அப்ப அவங்க என்ன பதில் சொன்னாங்கடா, அதாவது சதகத்துன் தசத்தகல்லாஹு பிஹா அலைக்கும், இது அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய ஒரு சதகா தர்மம், எனவே ஃபஅக்பலு சதகத்துஹு, அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய சதகாவை தர்மத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று என்ன செஞ்சாங்க, பதில் அளித்தாங்க. எனவே அப்ப இந்த ஹதீஸ் முஸ்லீம்ல பதிவாக இருக்குது. என்ன தெரியுது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்து விட்டான், சதக்காவை தந்து விட்டான். அப்படி காபிர்களுடைய அந்த அச்ச சூழல் இல்லாவிட்டாலும் உங்களுக்கு என்ன செய்யலாம், நீங்கள் அந்த தொழுகையை சுருக்கி தொழலாம் என்ற சட்டத்தை இந்த ஹதீஸிலிருந்து நாம் என்ன செய்வோம், எடுக்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களை, அப்படியான சூழல் இல்லாவிட்டாலும் பிரயாணம் என்று முடிவாகிவிட்டால் அவருக்கு என்ன செய்யலாம், சுருக்கி தொழுவதற்குரிய அந்த அனுமதி இருக்கிறது. அதேபோன்றுதான் இன்னும் ஒரு சட்டம் உங்களுக்கு தெரிய வேண்டும். சில பொழுதுகள் ஒரு பிரயாணி அந்த ஊருக்குள் செல்கிறார், அங்கே செல்கின்ற போது அவர் மகரிபை தொழவில்லை, இஷாவுடைய தொழுகை ஜமாத் நடக்குது என்று சொன்னால் அவர் என்ன செய்வார், மகரிபுடைய நீயத்திலே போய் அந்த இஷாவுடைய ஜமாத்தில் சேர்ந்து அவர் மகரிபை தொழுவார். அதே போன்று ஒருவர் என்ன செய்யறார், லுஹரை தொழாத ஒரு பிரயாணி ஊருக்குள் நுழையும் போது அசருடைய ஜமாத் நடக்கிறதா, அவர் லுஹருடைய நீயத்தோடு அந்த அசருடைய ஜமாத்தில் சேர்ந்து முதலில் லுஹரை தொழுவார், அதன் பிறகுதான் அவர் என்ன செய்வார், அசரை தொழுவார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இன்னும் ஒரு சட்டம் இருக்குது. நீங்க பிரயாணத்தில் இருக்கிறீங்க, இருக்கும் போது என்னது உங்களுக்கு வந்து என்ன செய்யுது, லுஹருடைய நேரம் வருகிறது, நீங்க அசருக்கு போய் உங்களோட ஊர்ல போய் சேருவீங்கன்னு உங்களுக்கு உறுதியா தெரியுது. இந்த சந்தர்ப்பத்தில் அசரை சேர்த்து தொழலாமா என்று சொன்னால் இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு அசரை சேர்த்து தொழலாம். ஏன்னா உங்களுக்கு லுஹரை அசரோடு சேர்ப்பதற்கு என்ன இருக்குது, மார்க்கத்தில் ஒரு பிரயாணிக்கு அனுமதி இருக்கு, அந்த அனுமதியின் அடிப்படையில் ஒருவர் தாராளமாக சேர்த்து தொழலாம் என்பதையும் நாம் என்ன செய்ய வேண்டும், இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படி மார்க்கம் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த சலுகைகள், ஒரு நோன்பாளியாக இருந்தால் நோன்பை என்ன செய்யலாம், அவருக்கு விடலாம். ஒரு பிரயாணிக்கு குர்ஆன் சொல்கிறது ஏனைய நாட்கள் அவர் அந்த விடுபட்ட நோன்புகளை நோக்க வேண்டும். இப்படி பல சலுகைகளை ஒரு பிரயாணிக்கு என்ன செய்து மார்க்கம் வழங்கி இருக்கிறது. எனவே அல்லாஹ் நமக்கு தருகின்ற, அல்லாஹ் நமக்கு வழங்குகின்ற இந்த சலுகைகளை நாம் என்ன செய்ய வேண்டும், பயன்படுத்த வேண்டும். அடுத்து இன்னொரு முக்கியமான சட்டம், அதிகமாக கேட்கப்படுகின்ற மற்றும் ஒரு கேள்வி என்னவென்று சொன்னால், ஒருவர் வாகனத்திலே அமர்ந்து தொழுவது, சில பொழுதுகளை நீங்க எடுத்தீங்கன்னா இது எப்படியான ஒரு நிலையில இது உருவாகும் என்று சொன்னால், அதாவது அந்த தொழுகையுடைய நேரம் தவறிவிடுகிறது. அந்த தொழுகையுடைய நேரம் என்ன செய்து தவறிவிடுகிறது. நாங்கள் வாகனத்திலிருந்து இறங்குவதற்கு முன்னால நாங்கள் ஒரு பஸ்ல பயணிக்கிறோம், அந்த பஸ்ஸில் நாங்கள் பிரயாணத்தை முடித்து இறங்குவதற்கு முன்னால் என்ன செய்துவிடும், அதாவது துஹர் அசர் இரண்டு தொழுகையுடைய நேரம் முடிந்துவிடும் என்று சொன்னால், நாங்கள் மகரிபுக்கு தான் போய் சேருவோம் என்று சொன்னால், அப்ப என்ன செய்து நமக்கு துஹரையும் அசரையும் சேர்த்தொழுகின்ற கடைசி சந்தர்ப்பம் சூரியன் மறைவதற்கு முன்னால் தொழ வேண்டும். அந்த சந்தர்ப்பம் முடிந்து விடுகிறது என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும், அந்த இடத்தில் நாங்கள் குர்ஆன் சொல்கிறது, ஃபத்தகுல்லாஹ மஸ்தத்அதும், நீங்கள் முடிந்தவரை அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் என்ற அடிப்படையில் ஒரு என்ன செய்வார், அவர் வாகனத்திலே அவருக்கு நின்று தொழ முடியுமா, நின்று தொழுவார். நின்று தொழ முடியாதா, அவர் என்ன செய்வார், உட்கார்ந்து தொழுவார். கிப்லாவை முன்னோக்க முடியுமா, முன்னோக்குவார். முன்னோக்க முடியாதா, அவரால் எப்படி முடியுமோ அப்படி என்ன செய்வார் என்றால் அந்த தொழுகைகளை அவர் என்ன செய்வார், சுருக்கி தொழுது கொள்வார். வாகனத்தில் அமர்ந்தவாறு அவர் அந்த தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். அவர் அந்த ஊரை போய் அந்த தொழுகைக்குரிய நேரத்துக்குள் அடைந்து விடுவார் என்றால் அதற்காக தாமதித்து அந்த தொழுகையை போய் நிறைவேற்றலாம். அப்படி இல்லையா, நேரம் தவறுகிறது என்று சொன்னால் அவர் வாகனத்தில் அமர்ந்தாவது, சில பொழுதுகள் நாங்கள் என்ன செய்யறோம், இந்த பிளைட்ல எல்லாம் பயணம் மேற்கொள்ளும் போது இப்படியான சில நிலைகள், ஃபஜ்ருடைய தொழுகையெல்லாம் தவறக்கூடிய நிலைகள் வருது. அப்ப என்ன செய்யலாம், அந்த இடத்தில் நாங்கள் ஃபஜ்ரை நாம் உட்கார்ந்தாவது என்ன செய்ய வேண்டும், நின்று தொழ முடியுமா, நின்று தொழுவது. முடியாதா, நாம் உட்கார்ந்தாவது நிறைவேற்ற வேண்டும். எனவே இப்படியான சட்டங்கள் இதில் இருக்கின்றன. எனவே இந்த பிரயாணத்தின் போது இஸ்லாம் நமக்கு காட்டிய இந்த வழிகாட்டல்கள், வழிமுறைகளை பின்பற்றக்கூடியவர்களாக, பேணக்கூடியவர்களாக, இவற்றை பேணி அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை, திருப்தியை பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள்வானாக என்று கூறி நிறைவு செய்கின்றேன். உங்களுக்கு இது சம்பந்தமாக ஏதும் கேள்விகள் இருந்தால் கேட்டு விளக்கம் பெறலாம். இத்தோடு நிறைவு செய்து கொள்வோம். நமது அறிவித்தல்களை பொறுத்தவரையா, அதே போன்ற ஒரு கேள்வி என்ன கேட்கிறாங்கடா, இப்ப சில பொழுதுகளில் பிரயாணத்தில் இப்ப மகரிபை தொழாத ஒரு பிரயாணி அவர் செல்கின்றார், அங்கே இஷாவுடைய ஜமாத் நடக்குது, மஸ்ஜிதில் இஷாவுடைய ஜமாத் நடக்குது. இஷாவுடைய ஜமாத் நடக்கும் போது அதில் ரெண்டு சட்டங்கள் அதில் இருக்கு. சில பொழுதுகளில் அந்த ஜமாத்தை நடத்தக்கூடியவர் பிரயாணியாக இருந்தால் அவர் ரெண்டரை காத்தான் தொழுவார். இந்த தொழுகை நடத்தக்கூடியவர் பிரயாணியாக இருந்தால், நாங்கள் சில பொழுதுகள் என்ன செய்யும், உம்ராக்கு செல்லும் போதெல்லாம் பெட்ரோல் பம்பில் இந்த இப்படி அந்த இடங்கள் என்ன செய்யும், இந்த நிலையை நாங்கள் பார்ப்போம். அந்த தொழுகை நடத்தக்கூடிய இமாம் பிரயாணியாக இருந்தால் அவர் ரெண்டரை காத்து தொழுவார். அப்ப நாம் என்ன செய்வோம் என்று சொன்னால், நாம் எழுந்து ஒரு ரகாத்தை தொழு சலாம் கொடுப்போம். ரெண்டரை காத்து இமாமோடு சேர்ந்து தொழுகிறோம், மகரிபுடைய மூன்றாவது ரகாத்து அவர் சலாம் கொடுத்த பிறகு எழுந்து நாம் என்ன செய்வோம், மூன்றாவது காது தொழுது நிறைவு செய்யும். சில பொழுதுகள் எப்படி என்றால், அவர் ஊருடைய இமாமாக இருந்தால் அவர் நான்கு காது தொழுவார். அந்த சந்தர்ப்பத்தில் நாம் என்ன செய்வதென்றால், அறிஞர்கள் இரண்டு விதமான தீர்ப்புகளை சொல்கிறார்கள். ஒன்று வந்து மூன்றாவது காத்தில் அவர் அமர்ந்து அவர் சலாம் கொடுப்பார், இமாமை விட்டு என்ன செய்வார், அவர் பிரிந்து விடுவார். என்ன இமாமை விட்டு பிரிவது என்பது அதாவது ஒரு அனுமதிக்கப்படாத ஒரு விடயமாக இருந்தாலும் சில சந்தர்ப்பங்கள் என்ன செய்யுது மார்க்கத்தில் அதற்கு அனுமதி இருக்குது. அந்த யுத்த காலத்தில் அச்ச நேர தொழுகை எடுத்தீங்கன்னா அவர் என்ன செய்வார் அந்த பின்னால் தொழக்கூடியவர்கள் ஒரு ரக்காத்தை தனியாக தொழுது விட்டு இமாமை விட்டு பிரிவார்கள். இப்படி சில சந்தர்ப்பங்கள் அதே மாதிரி மாதிபுனு ஜபல் ஹதீஸ் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஒருவர் என்ன செஞ்சாரு அதாவது நீ சூரத்துல் பக்ரா ஓதி தொழுகார் அப்ப தொழுகைக்கு வந்து என்ன செஞ்சாரு அவர் நீளமா தொழுகிறார் என்று அவர் தொழுது விட்டு அவர் பிரிந்து விட்டார். இந்த சந்தர்ப்பங்கள் இந்த ஹதீஸ் எல்லாம் கொண்டு வராங்க. கொண்டு வந்து என்ன செய்யறாங்கடா இப்படியான சந்தர்ப்பத்தில் அவர் மூன்றாவது காலத்தில் என்ன செய்வாரு மூன்றாவது காலத்தில் உட்கார்ந்து சலாம் கொடுத்து பிரிவார். அப்படி இல்லையா அவர் என்ன செய்வார் என்றால் இமாம் நான்காவது காலத்தை முடிக்கும் வரை தாமதித்து அத்தகையத்திலே அமர்ந்திருப்பார் இமாமுக்காக எதிர்பார்த்திருப்பார். எதிர்பார்த்திருந்து இமாமுடன் சலாம் கொடுப்பார். இந்த ரெண்டு முறைகளையும் என்ன செய்யறாங்க இதில் இரண்டாம் முறை சிறந்ததாக அறிஞர்கள் சொல்கிறார்கள். இதுதான் அதற்குரிய பதிலாகும். அதுல முடிவு நான் உங்களுக்கு சொல்லல என்ன சொல்றேன்டா அதான் அறிஞர்களுக்கு மத்தியில ஒரு கருத்து வேறுபாடு உள்ள ஒரு விடயம். அதில் என்ன சொல்லப்படுதுண்டா ஒரே ஒரு விஷயம் சொல்லப்படுது என்ன பிரயாணம் வந்து முன்கூட்டியே முடிவு செய்யப்பட்டு விட்டால் தீர்மானிக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் அவர் மூன்று நாட்களுக்கு மேல் தங்கும் போது அவர் என்ன செய்வாரு அந்த ஊர்வாசியாக அவர் அந்த தொழுகையை நிறைவேற்றுவார். அந்த பிரயாணம் வந்து முன்கூட்டியே திட்டமிடப்படாத அவர் செல்கின்றார் அவருடைய பணி அந்த வேலை முடியவில்லை அப்படியே அந்த நாட்கள் சென்று கொண்டிருக்கிறது என்றால் அவருடைய வேலைகள் பணிகள் முடியும் வரை அவர் பிரயாணிதான். பிரயாணுடைய சட்டத்தை அவர் என்ன செய்வார் மேற்கொள்வார் என்று சொல்லி அதில் தீர்ப்பு சொல்கிறார்கள். அதான் சொல்றேன் முடிவாக நான் உங்களுக்கு சொல்லல. அது ஒருவர் வந்து இன்னும் சில அறிஞர் என்ன சொல்றாங்கடா இப்போ அவராக முடிவு செய்யலாம் எப்படி சொல்றாங்கடா அவராக முடிவு செய்யலாம் அவர் எப்படி முடிவு செய்யலாம்டா அவர் அந்த ஊருக்கு போறாரு அவருடைய சூழல் அவருடைய அந்த பிரயாணத்துடைய அந்த அசௌகரியங்கள் கஷ்டங்கள் சிரமங்கள் இவற்றை வைத்து அவரை என்ன செய்யலாம் முடிவு செய்து அவர் செயல்படலாம் என்று அதிகமான அறிஞர்கள் தீர்ப்பும் சொல்லியிருக்கிறாங்க. அப்படியும் ஒரு எழுதலாம் அதில் செயல்பட்டுக் கொள்ளலாம் என்று சொல்லியிருக்கிறாங்க. அல்லாஹ்வால அதே போன்று சுருக்க வேண்டிய தொழுகைகள் என்று பாத்தீங்கன்னா சொன்னா நமக்கு சுருக்குவதற்கு முடியுமான தொழுகைகள் நான்கு ரக்அத்துகளை கொண்ட தொழுகைகள் மாத்திரம் துஹர் அஸர் இஷா. மக்ரிபை பொறுத்தவரை நமக்கு என்ன செய்ய முடியாது சுருக்க முடியாது சேர்க்கலாம் என்ன செய்யலாம் இஷாவுடைய நேரம் வரைக்கும் பிற்படுத்தலாம் சேர்க்கலாம். அதே போன்று ஃபஜ்ரை நீங்க எடுத்தீங்கன்னா அது சேர்க்கவோ சுருக்கவோ முடியாத தொழுகை என்பதை நாம் செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று பெண்களுடைய பிரயாணத்துக்கு மஹரமுடைய அளவுகோலை பற்றி கேட்கிறாங்க. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் லா துஸாஃபிரில் மர்அத்து இல்லா மஅ தி மஹ்ரம். அதாவது ஒரு பெண் மஹரமின்றி பயணிக்க கூடாது என்று சொல்றாங்க. அப்ப எனவே பயணம் என்பது அவங்க முடிவு செய்யறதுதான் அவங்க அதை பிரயாணமாக கருதுவாங்கன்னு சொன்னா அந்த பிரயாணத்துக்கு மஹரம் தேவை. அப்படி கருதாத ஒருவர் வந்து பக்கத்துக்கு போயிட்டு வர மாதிரி உள்ள விஷயங்கள்னா அங்க அனுமதி இருக்கு. பிரயாணம் இல்லாமல் அதை விட குறைந்த அளவில் அப்படி அவங்க பிரயாணமாக கருதல் என்று சொன்னா அதுல அவங்களுக்கு அனுமதி இருக்குது. பிரயாணம் என்று வந்துவிட்டால் பெண்களுக்கு மஹரம் கட்டாயம் தேவை என்றுதான் மார்க்கம் தீர்ப்பளிக்கிறது.